أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أدخل في قلب مسلم سرورا لم يرد الله له جزاء إلا الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக எல்லாம் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதிலக்காருக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு முத்தையாகவும் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியாங்கள், கியாமம் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் ஒன்று கூட இருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நடக்குமாறு அறிவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடிவுமானவரை எடுத்து நடக்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடக்குமாறு தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கு நான் வசிய செய்து கொள்கிறேன். ஆக மீனான பெரியவர்களை, கனவான் கரே சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மானவாலுஹு, உலகத்தில் ஒரு மனிதன் சில நற்கர்மங்களை நிறைவேற்றும் பொழுது வாழ்க்கையில் பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, சில நல்ல விஷயங்கள், நல்ல கர்மங்களை வாழ்க்கையில் செய்யும் போது வாழ்க்கையில் சில விஷயங்களை நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கும், வாழ்க்கையில் சில விஷயங்களை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்தில் பொதுவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் காலை சூரியன் உதயமான அந்த நேரத்திலிருந்து, அதாவது சுபஹுடைய அஸானுடைய அந்த துலுவல் ஃபஜ்ருடைய அந்த நேரத்திலிருந்து கடைசி நேரம் சூரியன் மறையும் வரைக்கும் அவர் உண்ணாமல் குடிக்காமல் இன்னும் பல எத்தனையோ விஷயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து இப்படியாப்பட்ட கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அவர் அந்த ரமதானுடைய காலத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றும் என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இதே மாதிரி ஒரு மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறான் என்றிருந்தால், அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மனிதரும் அந்த அமலை நிறைவேற்றி சரியான முறையில் முடிப்பதற்கு வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை அவர்கள் சகித்து, அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு இருக்கிறது. அவருடைய உடல், அவருடைய பணம், அவருடைய கால நேரம், அங்கே போய் அவர் சந்திக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், இன்னல்களை முகம் கொடுத்துதான் அந்த அமலை அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியும். இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு அமலை எடுத்துக்கொண்டாலும் இந்த அமலை நிறைவேற்றுவதற்கு சிலவிதமான கஷ்டங்களை, பிரச்சனைகளை ஒரு மனிதன் முகம் கொடுத்து அதில் பொறுமை காத்து அந்த அமலை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நியதியைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பொதுவாக நல்ல கர்மங்களுக்கு பின்னால் வைத்திருக்கிறான். இதே நேரத்தில் அல்லாஹ் இன்னும் சில அமல்களை வைத்திருக்கிறான். அந்த அமல்களை பொறுத்தவரையில், அந்த அமல்களை சில கட்டங்களில் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்கள் உடம்பாலே பெருந்த விதமான கஷ்டத்தையும் நாங்கள் பட வேண்டிய நிலைமை நம்மை ஏற்படாது. அதே நேரத்தில் அந்த அமல்களை சில கட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு ரூபாய் கூட செலவழிக்க வேண்டிய தேவையும் நமக்கு ஏற்படாது. ஆனால் அந்த சின்ன சின்ன அமல்களை வாழ்க்கையில் செய்வதன் மூலம் சொர்க்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய அப்படியாப்பட்ட சில அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இந்த உம்மத்தினர்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான, ஒரு முக்கியமான ஒரு அமலை பற்றி இந்த ஹுத்பாவில் உங்களுடன் கலந்தாலோசிக்கலாம் என்பதாக நான் விரும்புகிறேன். பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்த அமல் தான் உலகத்தில் ஒரு முஃமினான ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் தான் வாழும் காலகட்டத்தில், தன்னுடைய ஜீவிய காலத்தில், தான் மரணிப்பதற்கு முன்னால் தன்னால் இன்னொரு மனிதனுக்கு, அது யாராக இருக்கட்டும், ஒரு முஸ்லிம், ஒரு நன் முஸ்லிம், ஒரு மனிதன் அல்லது ஒரு மிருகம் அல்லது ஒரு பறவை, எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ஒரு படைப்புக்கு தன்னால் ஒரு சந்தோஷத்தை, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையில் தன்னால் ஒரு பங்களிப்பு கொடுப்பதை இஸ்லாம் மிகப்பெரும் ஒரு, அதாவது கடமையாக, மிகப்பெரும் ஒரு அமலாக இந்த உம்மத்தினர்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறது. தன்னால் ஒரு பிரமனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, தன்னால் ஒரு பிரமனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் அவருக்கு ஒரு கஷ்டத்தை, சுமையை நாங்கள் குறைப்பது, ஒரு பிரச்சனையில், ஒரு கஷ்டத்தில் விழுந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வருவதற்கான ஒரு சொல்யூஷனை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது, ஒரு கடனில், ஒரு பிரச்சனையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த கடனிலிருந்து அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழிமுறையை காட்டிக் கொடுப்பது, இவ்வாறான மற்ற மக்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அளவில் நடந்து கொள்ளக்கூடிய இந்த அமலை பற்றியும் இஸ்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு பேசியிருக்கிறது. கனவான்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் இந்த உம்மத்தினர்களுக்கு கூறும் பொழுது, நபியை பார்த்து அல்லாஹ் இந்த உம்மத்தினர்களுக்கு நபியை எவ்வாறு அறிமுகப்படுத்தியிருக்கிறான், குர்ஆன் சொல்லுகிறது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மதன் லில் ஆலமீன். நபி அலைஹி ஸலாம் அவர்களே, நாங்கள் உங்களை இந்த முழு உம்மத்தினர்களுக்கும், அது முஸ்லிம், அது காஃபிர், மலக்குமார்கள், மண்ணில் இருக்கக்கூடியவர்கள், அது மிருகங்கள், பறவைகள், இந்த அனைவர்களுக்கும் நாங்கள் உங்களை ரஹ்மத்தாக நினைத்திருக்கிறோம். நபி என்பவர் எவ்வாறு இந்த முழு மனித சமுதாயத்திற்கும், இந்த முழு உலகத்திற்குரிய அனைத்து வஸ்துக்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறதோ, இதே ரஹ்மத்தை தான் இந்த மனிதர்கள் எல்லா மக்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதனை இந்த உம்மத்தினர்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள், இந்த உம்மத்தினர்கள் அதாவது மனிதர்களுடன் சந்தோஷமாக அவர்களுடன் தன்னுடைய துக்கத்திலையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வது போன்று மிருகங்களுடன் கூட எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு சஹாபாக்கள் அல்லது இரண்டு மனிதர்கள் ஒட்டகங்களுக்கு மேலிருந்து ரெண்டு பேரும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு மனிதர்களையும் பார்த்து சொன்னார்கள், லா தத்தகிது தவாப்ப கராசி, ஏ மனிதர்களே, இந்த மிருகங்களுடைய இந்த முதுகுகளை, இந்த மேற்புறத்தை நீங்கள் குருசி அதாவது புடு அதாவது சியாசாக நீங்க மாத்திட வேண்டாம். நீங்க பிராணிப்பதற்காக வேண்டி, உங்களுடைய சுமைகளை சுமப்பதற்காக வேண்டி ஒட்டகத்தை, கழுதையை, குதிரையை பாவிக்கிறீர்கள், இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த தேவை முடிந்துவிட்டு நீங்கள் உங்களுடைய இருவருக்கு மத்தியில் அல்லது நீங்கள் உட்கார்ந்து கதைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக விரும்பினால் தயவு செய்து இந்த ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் இருந்து நீங்கள் எழுந்து நீங்கள் நிலத்திலே உட்கார்ந்து கதையுங்கள். அதற்கு மேல் கதைத்துக் கொண்டிருந்து அவைகளுக்கு சுமக்க முடியாத சுமையை கொடுக்க வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு மனிதர்களுக்கும் பாடம் புகட்டி காட்டினார்கள். கனவான்களே, சோதர்களே, இன்று உலகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைமை, இங்கு எந்த இடத்தில் பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், எவரை கேட்டாலும், அவர் அனைவருடைய சிந்தனையும் அவருடைய முயற்சியும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளால் அவ்வாறு சுருங்கி போயிருக்கிறது. யாரை எடுத்தாலும் தான், தனது மனைவி, தனது குடும்பம் என்று இந்த ஒரு வட்டத்துக்குள்ளால் மாத்திரம் எங்களுடைய எல்லா விஷயங்களும் சுருங்கி இருக்கிறது. என்னுடைய சந்தோஷத்தை நான் எவ்வாறு காத்துக் கொள்வது, நான் எவ்வாறு சந்தோஷமாக இருப்பது, என்னுடைய மனைவி எவ்வாறு சந்தோஷமாக வைத்திருப்பது, என்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு அவர்களுடன் நான் சந்தோஷமாக இருப்பது, என்னுடைய தொழிலை, என்னுடைய ஜொப்பை, எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய பிசினஸை எவ்வாறு நான் டெவலப் பண்ணுவது என்பதா என்று, அதாவது ஒரு செல்பிஷ்னஸ் உடைய ஒரு பவுண்டரிக்குள்ளால் இந்த சமூகம் இன்று அவ்வாறே அமைந்திருக்கிறது, அதாவது குறுகி போயிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கனவாங்கிலே சோழர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவிய காலகட்டத்தில், தான் வாழும் காலகட்டத்தில், அதாவது அவன் வாழ்வது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் தான் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு அவன் மரணிப்பது இஸ்லாம் அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மரணித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் மரணித்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகி இருந்தும் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பெயர்கள் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாட்களிலும் பல தடவைகள் அவர்களை பற்றி கூறப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. காரணம், அவர்கள் தனக்கென்று வாழ்ந்த ஒரு சமூகம் இல்லை, தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்பதாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்ந்த மக்கள் அல்ல. அவர்கள் ஒரு சமூகத்து பிராணிகளாக சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரும் ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துடன் வாழ்ந்த ஒரு சமூகமாக இருப்பதனால் இன்று வரைக்கும் அவருடைய பெயர்கள் மனிதர்களால் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. காரணம், அவருடைய நீயத்தும் அவர் உலகத்தில் சில விஷயங்களை சாதிப்பதற்காக வேண்டி வாழ்ந்த மக்களாக இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாம் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்திருக்கிறான். எல்லா மனிதர்களும் ஒரே விதமான சக்தியையும் ஒரே விதமான பலத்தையும் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை வைத்து சமூகத்தில் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை ஒரு மனிதன் ஏற்பாடு செய்வது இந்த உம்மத்திடமிருந்து குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் இஸ்லாம் அதாவது எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு பலவிதமான முன்மாதிரிகளை காட்டி சென்ற ஒரு உன்னதமான ஒரு நபி, அல்லாஹுடைய கலீலாக இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய தந்தை என்பதாக வர்ணித்த ஒரு மனிதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், வஜ்அல்லி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் நான் மரணித்ததன் பின்னால் இந்த உம்மத்தினர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு பெயரை எனக்கு எப்பொழுதும் வாழ வைத்து வைப்பாயாக. என்னுடைய பெயர் நான் மரணித்ததன் பின்னாலும் தயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் நல்ல ஒரு விஷயத்தை குறிப்பிடப்பட்டு என்னை முன்னுதாரணமாக காட்டப்பட்டு என்னுடைய பெயர் என்னுடைய பெயர் வாழ வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்று வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்துக்கென்று செய்த பணிகளை வைத்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு நாட்களும் அவர்களை பற்றி குர்ஆனில் திலாவத் செய்வதன் மூலம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவதன் மூலம் அவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்தின் இந்த உம்மத்தினர்களுக்கு மத்தியில் மரணித்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னாலும் உயிருடன் இருப்பவர்களை போன்று அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். அவர்களே அவர்கள் இதனை பற்றி இந்த உம்மத்தினர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். ஒரு ஹதீஸுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல் கல்கு அய்யாலுல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ் எல்லா படைப்பினங்களையும் அது மனிதர்கள் மாத்திரமல்ல எல்லா உயிருள்ள வஸ்துக்களையும் அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தினர்களாக வைத்திருக்கிறான். அவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு உரிய உணவுகளை கொடுப்பது, அவர்களுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வதையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். இந்த வார்த்தையுடன் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மக்களுக்கு மத்தியில் அந்த குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் அல்லாஹுக்கு மிகவும் நேசமானவர், அன்பாகவும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள மனிதர்களாக யார் யார் உலகத்தில் வாழ்கிறார்களோ இவர்கள் தான் அல்லாஹுடைய குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் அல்லாஹுக்கு மிகவும் நேசமானவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய அந்த முஹப்பத்தை ஒரு மனிதன் சமூக பிராணியாக சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக வேண்டி வாழக்கூடிய ஒரு மனிதனின் மூலம் அவன் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு மனிதனாக மாற முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் தெரியவில்லை கனவான்களே சகோதரர்களே, ஒரு மனிதர் தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் குடும்பம் குடும்பம் என்பதாக தனக்கென்ற ஒரு குறுகிய ஒரு வட்டத்தில் நாங்கள் எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டு சென்ற மனிதர்கள் நம்மில் ஒன்றிருவர்கள் அல்ல. பல லட்சக்கணக்கான மக்களை நமக்கு நமது சமூகத்தில் பார்க்க முடியும். அவர்கள் தன்னுடைய குடும்பம் நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் நன்றவர்கள் நல்லாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான தன்னுடைய ஜீவிய காலகட்டத்தில் ஏற்பாடுகள் செய்தார்கள். இஸ்லாம் இது தவறு என்பதாக குறிப்பிடவில்லை. ஆனால் அவ்வாறு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய அதாவது வாழ்க்கையுடைய மிஷனையும் மறக்க கூடாது என்பதை தான் இஸ்லாம் நமக்கு காட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குடும்பம் தான் தன்னுடைய குழந்தை மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான வாழ்க்கையில் பல விஷயங்கள் இழந்தார்கள். பல விஷயங்களை அவர்கள் சேர்த்து விட்டு சென்றதன் பின்னாலும் அவருடைய குழந்தைகள் இன்று அவர்களை மறந்து போயிருக்கிறார்கள். ஆக குறைந்த அளவுக்கு தனக்கு இந்த அளவுக்கு உபகாரம் செய்த தன்னுடைய தந்தையுடைய கபரை கூட ஜியாரத் செய்வதற்கு கூட நேரமற்ற அதற்கு கூட அருகதையற்ற குழந்தைகளை இந்த சமூகத்தில் நாங்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அல்ல லட்சக்கணக்கான குழந்தைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில குழந்தைகள் தன்னுடைய வாப்பா தன்னுடைய தந்தை அவர்களுக்கு சேர்த்து விட்டு போன இந்த சொத்துதான் நமக்கு தலைவலியாக இருக்கிறது, நமது குடும்ப பிரிவுக்கு இவருடைய சொத்துதான் காரணமாக இருக்கிறது, இவர் இதனை சேர்க்காமல் மரணித்து இருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருப்போமே என்று மரணத்திற்கு பின்னால் தன்னுடைய தந்தைக்கு சாபமிடக்கூடிய குழந்தைகளையும் இந்த உம்மத்தினர்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இதே கட்டத்தில் ஒரு மனிதன் தான் ஜீவிய காலகட்டத்தில் தனக்கு என்று அந்த மௌத்து எழுதப்பட்ட மௌத்து வருவதற்கு முன்னால் அதாவது சமூகத்தில் தான் வாழ்வதற்காக வேண்டி ஏதாலும் ஒரு விஷயத்தை செய்துவிட்டு மரணித்தவர்கள் அவர்கள் யார் எவருக்கு எது செய்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு தொழுகைகளிலையும் அவருடைய ஒவ்வொரு துஆ பிரார்த்தனைகளிலையும் இவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சமூகத்தில் கண்ணூடாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மிக பெரிய கனவான்களை சொல்றே, சமூகத்துக்கு மத்தியில் ஏதாலும் ஒன்று செய்துவிட்டு மரணிப்பது என்பது இது உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் நிலைநாட்ட வேண்டிய, தான் செய்துவிட்டு போக வேண்டிய மிகப்பெரும் ஒரு அமலாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருக்கு இருந்த இல்மை இந்த உம்மத்தினருக்கான ஒரு சொத்தாக அவர்கள் விட்டு சென்றார்கள். இன்றைக்கு ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான விடுத்தங்கள், ஒரு நாளைக்கு இமாம் புகாரியுடைய பேர் மட்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. எத்தனை உலமாக்கள் தனக்கு இருந்த இல்மை இந்த உம்மத்தினர்களுக்கு வாரிசாக விட்டு சென்றார்கள். எத்தனை விதமான சிறந்த நல்ல வசதியான மக்கள் தனக்கு இருந்த சொத்தை இந்த உம்மத்தினர்களுக்கு, அதாவது பிரயோஜனப்படக்கூடிய விதத்தில் அவர்கள் விட்டு சென்றதனால் இன்று வரைக்கும் அவருடைய பெயர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இந்த பள்ளியை கட்டின, இந்த பள்ளிக்காக வேண்டி காணிய வகுப்பு செய்த அந்த மனிதரை கூட வருடா வருடம் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இன்றும் இன்னும் எத்தனையோ ஜெனரேஷன் இதற்கு பின்னால் வரக்கூடியவர்களும் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தத்தான் போகிறோம். ஆனால் நம்மில் அவர்களை கண்டவர்களோ அவர்களை பற்றி கேள்விப்பட்டவர்களோ மிகவும் அரிது. ஆனால் இன்று வரைக்கும் மரணித்து பல வருஷங்களாக ஆகியும் அவர்கள் நமக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரே ஒரு காரணம், சமூகத்துக்கு என்று அவர்கள் வாழ்ந்த ஒரே ஒரு விஷயம் என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். கனவாங்கிலேஸ்வர்களே, இதனால் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய கெபாசிட்டிக்குள், தனக்கு இருக்கக்கூடிய தனக்குடைய ஆளுமை, தனக்குரிய ஆற்றமை ஆற்றலுக்குள்ளால் சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை நான் நிலைநாட்டி விட்டு செல்ல வேண்டும் என்ற இந்த நிலைமைக்கு நாம் வருமுகமாக இருந்தால் இந்த உம்மத்திலிருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நமக்கு மிகவும் இலகுவாக ஒரு தீர்மானத்தை கொடுக்க முடியும் என்பதையும் நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி பேசும் பொழுது இந்த உம்மத்தினர்களுக்கு நாலு விதமான முக்கியமான அமல்களை பற்றி பேசிருக்கிறார்கள். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்னொரு ஹதீஸை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள். முஸ்தத்ரக் முஸ்தத்ரக்குல் ஹாகிம்ல இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அத்கல ஃபீ கல்பி முஸ்லிமின் சுரூரா, யாராலும் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏதாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பாராக இருந்தால், அவருடைய ஒரு நல்ல ஒரு அழகான வார்த்தையை கொண்டு, அவருடைய நடவடிக்கையை கொண்டு, ஏதாலும் ஒரு விஷயத்தை கொண்டு இவர் இன்னொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இவர் ஒரு சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்ப்பாராக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு லம் யரதல்லாஹு லஹு ஜஸாஅன் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர அல்லாஹ்விடத்தில் கொடுப்பதற்கு வேற எந்த கிஃப்டும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏன் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது உலகத்தில் மிகப்பெரும் ஒரு அமலாக இருக்கிறது. ஹதீஸ் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள், அதாவது அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி பஅதல் ஃபராயித், ஃபர்தான விஷயங்களுக்கு பின்னால அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது உலகத்தில் ஒரு மனுடைய உள்ளத்தில் ஒரு மனிதன் சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி அவன் இடக்கூடிய முயற்சிகளாகத்தான் இருக்கும் என்பதாக ஹதீபின் அப்பாஸ் ரதியன் அவர்கள் சொல்லி காட்டிருக்கிறார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி ஹதீஸ்ல பேசக்கூடிய கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் இத்ஹாலு ஸுரூரி ஃபீ கல்பி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், ஒரு காதலியுடைய உள்ளத்தில், அது யாராக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமான அமலாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், அவ் யக்ஷிஃபு அன்ஹு குர்பதன், அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டத்தை உங்களுக்கு ஏதாலும் ஒரு முறையில் நீங்கள் நீக்க முடியுமாக இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக வேண்டி நீங்கள் இடக்கூடிய முயற்சியும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை புகட்டுவதாகத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அதாவது கடலில் மூழ்கி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான், அந்த கடலில் இருந்து வெளிவருவதற்காக வேண்டி ஒரு வழிமுறை ஏற்படுத்துகிறீர்கள், இந்த கட்டத்திலேயும் நீங்கள் அந்த அமலை செய்தவர்களாகத்தான் நீங்கள் கணக்கிடுவீர்கள். அல்லது பசியில் பட்டினியில் வாடக்கூடிய மனிதனுக்கு ஒரு நேரம் நீங்கள் உணவு கொடுத்தாலும் இந்த மனிதர்களுடைய பட்டியலில் நீங்கள் ஆக முடியும். கனவான்களை ஒரு அழகான ஒரு அமலை இந்த உம்மத்தினர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்று கைசேதப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரும் ஒரு விஷயம்தான். சமூகத்தில் ஒரு இடத்தில் நாங்கள் சாப்பாடு கொடுக்கிறோம், யாராலும் ஒருவருக்கு ஒரு விருந்து பிரசாரம் ஏற்பாடு செய்கிறோம் என்றிருந்தாலும், அந்த விருந்துக்கு அழைக்கப்படக்கூடிய மக்களை பார்த்தாலும் அவர்கள் சாப்பிட்டு விட்டு அந்த சாப்பாட்டுக்கு குறை சொல்லி விட்டு சொல்லக்கூடிய மக்களை தான் விருந்து கொடுக்கக்கூடியது இந்த சமூகத்தின் பழக்கமாக போய்விட்டது. இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட மக்கள் வெறுமனே சாப்பாடுவதற்கு, ஒரு நேரத்தில் தண்ணீர் குடிப்பதற்கு, அல்லது தன்னுடைய வயிற்று பசியை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு வழி இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25,000 உயிர்கள் இந்த உலகத்திலிருந்து பறிக்கப்படக்கூடிய இந்த நிலைமையில் ஒரு மனிதனுக்கு, ஒரு மிருகத்துக்கு, அதாவது சாப்பாடு கொடுப்பது பெருமதி இந்த சமூகத்தில் எடுபட்டு போயிருப்பதை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு நபி மதீனாவுக்கு போனதன் பின்னால் இந்த உம்மத்தினர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான பண்பாடுகளை படித்துக் கொடுத்தார்கள். அந்த 5 விதமான பண்பாடுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு காட்டி தந்த அந்த 5 அமல்களும் இந்த உம்மத்தினர்களுக்கு மத்தியில் குழி தோண்டி குழிக்கப்பட்டிருக்கிறது. அது அப்துல்லாஹி இப்னு சலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது வரைக்கும் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர், நபியை இஸ்லாம நபியை நபியாக, இஸ்லாத்தை இஸ்லாமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர், நபியை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்கிறார். இவர் உண்மையான ஒரு நபியா? இவரும் இவரிடத்தில் அந்த நபி என்பதாக, அதாவது பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான அம்சங்களும் உயிர் வாழ்கிறதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி போன்ற அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த சமூகத்துக்கு மத்தியில் நபி புகட்டிய 5 விதமான நற்கர்மங்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதில் ஆக முக்கியமான விஷயம் தான் ரத்து சலாம். எல்லா மக்களுக்கும் சலாம் சொல்வது, யாரு சலாம் சொன்னாலும் அந்த சலாத்துக்கு பதில் கூறுவது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மதீனாவுல மக்கள் சாப்பாடுவதற்கு சாப்பாடு இல்லை, கஷ்டத்தில் வாடுகிறார்கள், எந்த விதமான நிலைமையும் இல்லை, ஆனால் அந்த வறிய மக்களுக்கு மத்தியில், அந்த ஏழை சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி சாப்பாடு கொடுப்பதற்கு ஊக்குவித்தார்கள். ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், அவர்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து அந்த சாப்பிடுவதன் மூலம் உள்ளத்தில் சந்தோஷப்படுங்கள். நபி சொன்னார்கள், இந்த ஒரு விஷயத்தை கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை உலகத்தில் மௌத்தாவதற்கு முன்னால் வாஜிபாக்கிக் கொள்ள முடியும் என்பதாக இந்த உம்மத்தினர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு நேரம், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை ஒதுக்கி இந்த இந்த நாட்டில் பல ஏரியாக்கள் இருக்கிறது, வாழ்க்கையில் நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு கஷ்டம். அவர்கள் ஒவ்வொரு நேரம் சாப்பிடுவது எங்களுடைய சில ஊடுகளில் நாங்கள் வீசக்கூடிய சாப்பாடுகளை விட, அதாவது அருகதையற்ற, சாப்பிடுவதற்கு கூட முடியாத உணவுகளை சாப்பிடக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களை அவர்கள் நமது காலடிக்கு வந்து அவர்களுக்கு நாங்கள் பிச்சை கொடுப்பது போன்று ஒரு சில ரூபாக்களை சூட்டிக் கொடுப்பதல்ல, நாங்கள் அவர்களை தேடி சென்று அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் உணவூட்டுவோமாக இருந்தால் நிச்சயமாக மரணத்திற்கு முன்னால் நமக்கும் நமது சொருக்கத்தை வாஜிபாக்கிக் கொள்ள முடியும் என்பதை இந்த உம்மத்தினர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். கிரமாங்கரேஸ்வர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அதாவது சிறந்த ஒரு மனிதர், அதாவது ஃபேமஸான ஒரு மனிதர் வந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவருக்கு, அதாவது அவரை வெல்கம் பண்றதுக்கும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் நம்ம பல மக்கள் தயாராகுவார்கள். ஆனால் ஏன் காரணம்டா, அவருக்கு சாப்பாடு கொடுத்து நானும் இவருக்கு செஞ்சிருக்கிறேன் என்ற பெருமை எடுத்துக் கொள்றதுல பலருக்கும் விருப்பம் இருக்குது. ஆனால் ஏழை, யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு மூலையில வாழக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்கள் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்கள் இந்த உம்மத்தில் குறைவாக இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. கணவான்களே, இப்படியாப்பட்ட நல்ல அமல்கள் இந்த உம்மத்தினர்கள் வாழ வேண்டும், இந்த உம்மத்தினர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதனை இஸ்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு வலியுறுத்திருக்கிறது. இந்த அளவு சென்றிருந்தால் அவர்கள் இந்த மக்களுடைய உள்ளத்தில், அதாவது சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நபி கையாண்ட ஒரு மிக முக்கியமான இன்னொரு சுன்னத்து தான், அந்த மக்களுடன் கஷ்டத்தில், பிரச்சனையில், துன்பத்திற்கக்கூடிய மக்கள், அதாவது மக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நியமாக ஃபேஸ் டு ஃபேஸ் அவர்களை உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். இன்னும் சில கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த பிரச்சனை அவருடைய உள்ளத்திலிருந்து குறைய வேண்டும், அந்த தாக்கம் அவரிடத்தில் குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அந்த மக்களுடன் ஜோக் பண்ணுவார்கள். இதுவும் மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுடன் ஜோக் பண்ணும் பொழுதும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு வழிமுறைகளை காட்டியிருக்கிறது. நபி எப்படியாப்பட்ட மனிதர் என்றிருந்தால் ஹதீஸுடைய முஸ்லிமுடைய ரிவாத் இருக்கிறது. ஜாபீர் பின் சமுரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹுடைய தொழுகைக்கு பின்னால் அதாவது மஸ்ஜித் நபவியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய உதயத்துடைய நேரம் வரும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிக்ர செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை ஜிக்ர செய்வதிலேயும் இபாதத்திலேயும் கழியக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. சில காலகட்டங்களில் சுபுஹுடைய தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்கள் கண்ட கனவுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலாது பலன் சொல்வார்கள். ஒரு சில கட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து இந்த ஜிக்ருடைய அமலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இதே கட்டத்தில் சஹாபாக்கள் நாங்கள் மஸ்ஜித் நபவியில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜாஹிலியத்துடைய காலகட்டத்தில் நாங்கள் செய்த முட்டாள்தனமான வேலைகள் நமக்கு மத்தியில் நடந்த அதாவது ஜோக்கான சில விஷயங்களை சொல்லி நாங்கள் மஸ்ஜித் நபவியில சிரித்துக் கொண்டிருப்போம். சில கட்டங்கள்ல நாங்க மஸ்ஜித் நபவியில சிரிக்கிறது சத்தம் மிக உயர்ந்து போவோம். அந்த கட்டத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம அதாவது நம் பக்கம் திரும்பி பார்த்து ஒரு போதுமே ஒரு கட்டத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கேட்கல, சஹாபாக்களே என்ன அதாவது யோசிக்காம நடந்து கொண்டிருக்கிறீங்க, நான் ஜிக்ர செஞ்சு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு விளங்குது இல்லையா, அல்லாஹ்வுடைய தியானத்தில் இருக்கிறேன் உங்களுக்கு அது விளங்குது இல்லையா, இது மஸ்ஜிதே மஸ்ஜிதுடைய ஆதாப நீங்க அதாவது கையாளுறீங்க இல்லையா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலையும் ஒரு நேரத்திலையும் நம்மை திட்டியதில்லை. ஏனென்றால் நபி விளங்கி வைத்திருந்தார்கள், நாங்களும் நபியை போல் அதாவது ஒரு சராசரி மனிதர்கள், எங்களுக்கும் வாழ்க்கையில் நாங்கள் சில விஷயங்களை அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோம், நாங்கள் சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து தீனுக்காகவே நாங்கள் தியானம் செய்யக்கூடிய அதே கட்டத்தில் மனித உணர்வுகளும் நமக்கு மத்தியில் வாழ்கிறது என்பதை புரிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் சில கட்டங்களில் நம் பக்கம் திரும்பி சில கட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடன் சேர்ந்து நபியும் கதைப்பார்கள். இன்னும் சில கட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்து நாம் கதையக்கூடிய சில விஷயங்களை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு மீண்டும் அவருடைய அமல்களின் பக்கம் திரும்பி விடுவார் என்பதாக ஜாபீர் பின் சமுரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருடன் மிகவும் நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிகளை பார்த்தால் ஆச்சரியமான வழிமுறைகளாக இருக்கிறது. கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரும் ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்ட ஒரு அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் இருப்பாராக இருந்தால் அது நபியை விட உலகத்தில் மிகப்பெரும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் உலகத்தில் யாராக இருக்க முடியாது. இதனால் தான் நபிக்கு அல்லாஹ் சூரத்துல் முஸம்மிலில் ஒரு ஆயத்தை இறக்குகிறான், இன்னலக ஃபின்னஹாரி சப்ஹன் தவீலா, மக்காவில் அதாவது நீவதற்கு கடலும் இல்லை, மக்காவில் நீவதற்கு அதாவது ஆறும் இல்லை. அல்லாஹ் நபியை பார்த்து மக்காவில் ஆயத்து இறக்கிறான், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுக்கு காலை நேரத்தில் அதாவது மக்காவில் நீண்டொரு நீச்சல் இருக்கிறது, நீண்டொரு ஸ்விமிங் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து குறிப்பிடுகிறான். உலமாக்கள் சொல்கிறார்கள், எவ்வாறு ஒரு இடத்தில் ஒரு அதாவது ஒரு கடலிலேயோ ஆற்றிலேயோ நீயக்கூடிய ஒரு மனிதன் தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய நீச்சலை அவர் நிப்பாட்ட முடியாது, ஏன் அவர் நீவதை அவர் நிறுத்தினால் அவர் உயிருக்கு ஆபத்தாகும். இதே போன்று நபியுடைய தாவாவை நபி மக்காவில் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நபிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நபி அதனை விட்டுக் கொடுக்க கூடாது, அந்த பிரச்சனையை முகம் கொடுத்து நபியுடைய குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். நபிக்கு பலவிதமான பிரச்சனைகள், நபியுடைய குடும்பத்தில் பலருக்கு பலவிதமான சோதனைகள், ஆனால் நபி விட்டுக் கொடுக்கவில்லை, நபி தன்னுடைய நீச்சலை தொடர்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடன் இவ்வாறு விளையாடி இருக்கிறார்கள். ஆச்சரியம், இதனை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் கண்ணஞ்சங்களாக மாற்றப்பட்டிருக்கிறதோ என்பதாக நினைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஹதீஸுடைய ரிவாயத் இருக்கிறது, அது அப்பாஸ் ரழியல்லாஹு மூன்று குழந்தைகள், அது அப்துல்லாஹி பின் அப்பாஸ், அது ஃபத்ல் பின் அப்பாஸ், அது குஸர் பின் அப்பாஸ், இந்த மூன்று பேரும் மூன்று குழந்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று குழந்தைகளையும் வைத்து சில கட்டங்களில் விளையாடுவார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி எந்த அளவுக்கு விளையாடுவார்கள் என்றிருந்தால் சில கட்டங்களில் அந்த மூன்று சிறுவர்கள் மூன்று குழந்தைகளையும் நபி கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டி விட்டு அந்த மூணு பேருக்கும் சொல்வார்கள், நீங்க ஓடி வாங்க, என்ன வந்து முதலாவது பிடிக்கிறவருக்கு நான் ஏதாவது உண்டு சந்தோஷமாக ஹதியாவாக தருகிறேன் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுடன் விளையாடுவார்கள். ஹதீஸ் ரிவாயத் செய்யக்கூடிய ராவிமார்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று குழந்தைகளுடன் விளையாடக்கூடிய கட்டத்தில் அவர்கள் மூன்று பேரும் நபியை தொட வேண்டும், நான் முதலாவது நபியை வந்து தொட வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் வேகமாக ஓடி வருவார்கள். அவருடைய அந்த வேகத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலத்தில் குந்தி அவர்களுக்கு தன்னை தொடுவதற்கு அனுமதி கொடுப்பார்கள். அந்த மூன்று குழந்தைகளும் நபியுடைய மேலுக்கு மேல் பாய்வார்கள். நபியுடைய கழுத்திலையும் நபியுடைய முதுகிலையும் அவர்கள் துள்ளி கொதிப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுதான் நபி அந்த கட்டத்தில் மக்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டி தந்த வழிகளாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அன்யோன்யமாக பழக இருக்கிறார் என்றால், ஹவ்வாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஹவ்வாத் என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு கட்டத்தில் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு பெண்கள் கூட்டம் தண்ணிக்காக வேண்டி தண்ணி எடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் கூட்டத்தை பார்த்த இந்த சஹாபி தன்னுடைய ஒட்டகத்திற்கு கயிறு செய்வதை போன்று அந்த இடத்திலிருந்து அந்த பெண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து குறிப்பிட்டார்கள், ஹவ்வாத் சொன்னார்கள், ஒட்டகம் கொஞ்சம் குழப்படி போடுது, ஒட்டகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி ஏண்ட கயிற கொஞ்சம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த சஹாபி அவர் என்ன செய்தார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அவருடைய பதிலை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். அதே அடுத்த தினம் அதே மனிதர் அதே சஹாபி அதே விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், ஹவ்வா இன்னும் ஒட்டகம் குழப்படி போடுவதை முடிக்கலையா, நீங்க இன்னும் ஒட்டகத்தை இன்னும் கட்டி முடிக்கலையா? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன், இன்னும் கண்ட்ரோலுக்கு கீழே வராம இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி நபிக்கு பதில் கொடுத்தார்கள். நபி அன்றைக்கும் அந்த சஹாபிக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. அதற்கு பின்னால அந்த சஹாபி நபியை விட்டும் அதாவது பல தூரத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, அதற்கு பின்னால அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல எந்த நேரத்துல எங்க கண்டாலும் அவரை கண்ட உடனேயே அவர் தூரத்துல இருந்தாலும் நபி அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவாரு. அவர் நபியை திரும்பி பார்த்தா நபி இங்கிருந்து கேட்பாரு, ஏ சஹாபியே, உங்களோட ஒட்டாம உங்களோட கண்ட்ரோலு கீழே வந்துட்டா. அவர் சொல்வாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை என்னுடன் சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து நான் மதீனாவுக்கு வந்தா நபியிட கண்ணில் படாம எங்கெங்க ஓடிக்கொண்டிருப்பேன். ஏன் காரணம், நபி கண்டா இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி நபி என்ன ஜோக் பண்ணிக்கொண்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல நான் எதிர்பார்க்காத விதமாக மஸ்ஜித் நபவியில வந்து நான் தொழுது கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கண்டு விட்டார்கள், நபி என்ன கண்டு விட்டார்கள் என்ற இந்த விஷயம் எனக்கு தெரிந்து விட்டது. நான் செய்த விஷயம் என் தொழுகை கொஞ்சம் நீட்டிக் கொண்டேன். நான் எதிர்பார்த்தது நான் தொழுகை நீட்டிக்கொண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலிருந்து போய்விடுவார்கள். நான் நீண்ட ரக்காத்துகளாக தொழுதேன், நபி எனக்கு பின்னால் உட்கார்ந்து நான் வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். நான் விலங்கிக் கொண்டேன், நான் போனால் தான் நபி இந்த இடத்திலிருந்து அமர்ந்து இருந்து விடுவார்கள். அதனால தொழுகை முடித்துக் கொண்டு நான் எழுந்தவுடனேயே நபி என்ன பார்த்து கேட்டார்கள், ஏ சஹாபியே, ஒட்டகம் இந்த காலம் கண்ட்ரோலு கீழே வந்துட்டா. அந்த சஹாபி நபியை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஏந்த ஒட்டகத்தை ஏந்த கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்துட்டேன், அதற்கு பின்னால எந்த ஒட்டகமும் என்னிடத்துல சண்டை போட்டதில்ல, இப்ப ஏந்த ஒட்டகம் ஏந்த கண்ட்ரோலு கீழே தான் இருக்குது என்பதாக அந்த சஹாபி நபிக்கு பதில் கொடுத்ததாக ஹதீசுடைய ரிவாயத்துகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணவான்களே சோர்களே, இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் பேசியிருக்கிறார்கள், அந்யன்யமாக பழகிருக்கிறார்கள். கணவான்களே சோர்களே, இஸ்லாம் இந்த அளவுக்கு இந்த மக்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை புகட்டுவது இது ஒரு இபாதத்தாக பார்த்திருக்கிறது. தொழுவதை நாங்கள் இபாதத்தாக கருதுகிறோம். குர்ஆன் திலாவத் செய்வதை இபாதத்தாக பார்க்கிறோம். ஜிக்ர் செய்வதை இபாதத்தாக பார்க்கிறோம். இதே போன்று இந்த மக்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொண்டுவதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் இபாதத்தாகத்தான் பார்த்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றிருந்தால், அதாவது அல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்து, ஒரு அழகான ஒரு வண்டர்ஃபுல் வேர்ட், அதாவது ஒரு கஷ்டத்தான் கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு மத்தியில் நீங்க பேசக்கூடிய இந்த கலிமத்து தய்யிபாவையும் இஸ்லாம் சதகாவாகத்தான் பார்த்திருக்கிறது. ஆகமையான பிரிவுள்ள கனவான்களே, இந்த நிலைமை இந்த உம்மத்தினர்களுக்கு மத்தியில் வர வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் கூறி ஃபத்வாவை முடித்துக் கொள்கிறேன். நபியுடைய பாத்திரையில் வாழ்ந்த இந்த சஹாபாக்களும் இதே விஷயத்துக்கு தான் பழக்கப்பட்டார்கள். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், தபூக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் மூன்று சஹாபாக்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் தபூக்கு போவதை அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். இந்த மூன்று பேருக்கும் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேற்பட்ட காலமாக அவருடன் சஹாபாக்களுக்கு பேசுவது, அவருடைய பெண்களுக்கு அவருடன் சேர்ந்திருப்பது, இவைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருந்த இந்த விஷயத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுல ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் கஅப் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் ஏனைய மதங்களுக்கு வரும்படி சில மதத்தவர்கள் கூட அவர்களுக்கு லெட்டர் கூட அனுப்பியிருந்தார். அந்த அளவுக்கு இந்த கட்டத்தில் கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் தான் கஅப் இப்னு மாலிக். இந்த மூணு பேருக்கும் கிட்டத்தட்ட 60 நாட்களாக அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். சஹாபாக்களுடன் பேசுவதில்லை. மஸ்ஜித் நபியில் வந்து தொழுவது கூட அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 60 நாட்களாக இந்த விதமான, அதாவது மக்களுடைய பேச்சியும் யாரும் அவர்களை முகம் கொடுக்காமல் மிகவும் கஷ்டத்தில் வாடிக்கொண்டிருந்த இந்த மூன்று சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு உள்ளத்தில் ஆத்திரம். ஆனால் நபி அல்லாஹுடைய கட்டளைக்கு அங்க அவர்கள் காலடி எடுத்து வைக்கவில்லை. ஒரு நாள் இரவு நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மூன்று மனிதர்களுக்கும் தௌபாவை நான் கொடுத்து விட்டேன், இந்த மூன்று பேரும் செய்த தவறுகளுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்ற ஆயத்து நீங்க போய் நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி விட்டான். இந்த மூன்று இந்த விஷயத்தை அல்லாஹ் சஹாபாக்கு அல்லாஹ் இறக்கி இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்தவுடன் அத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த நல்ல ஒரு விஷயத்தை நான் முதலாவது போய் சொல்லி அந்த மனிதருடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்த்த நான் திகைத்து போய்விட்டேன். நான் சர்ப்ரைஸ் அடைந்தேன். சஹாபாக்கள் எவ்வாறு இந்த மெசேஜ் எடுத்துக்கொண்டு போய் நான் முதலாவது சொல்லி அந்த மக்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி. சொல்கிறார்கள், சில சஹாபாக்கள் நான் பார்த்தேன், அவர்கள் குதிரையில் வந்திருந்தார்கள் தொழுகைக்காக வேண்டி. அவர்கள் இந்த மெசேஜ் அவர்களுக்கு கிடைத்தவுடன் அவர்கள் மஸ்ஜித் நபியிலிருந்து ஓடி போய் அந்த குதிரையில் இருந்து கஅப் இப்னு மாலிக்கை நோக்கி அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் அவருடைய வீட்டை நோக்கி ஓடுவதை நான் பார்த்தேன். இந்த ரெண்டுக்கும் கஷ்டமான சில சஹாபாக்கள் அவர்கள் ஓடி சென்று மஸ்ஜித் நபிக்கு முன்னிருந்த உஹதுடைய மலைக்கு மேல் ஏறி அவர்கள் சத்தம் வைத்தார்கள், கஅப் இப்னு மாலிக்கே, இவர்கள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் நன்மாராயம் சொல்கிறேன், உங்களுடைய தௌபா உங்களுக்கு இறக்கப்பட்டு விட்டது. அது கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, இந்த விஷயத்துக்கு நான் முதலாவது உருத்தாளியாக சொந்தக்காரராக மாற வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் செய்த முயற்சியை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்பதாக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் சஹாபாக்கள் மக்களை உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதுதான் நமக்கு முன்னால் முன்னுதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மீனாட்சிகளை கனவாங்கிலேஸ்வர்களே, உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து நமக்கு மரணம் என்பது வருவதற்கு முன்னால உலகத்தில் நாம் ஏதாலும் ஒன்றை சாதித்து நமது உயிர் நமது பேர் நம் வபாத்துக்கு பின்னாலும் வாழ்வதற்கான சில ஏற்பாடுகளை செய்து மரணிப்பதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டு அதே நிலைமையில் நமக்கு மபாத்தை மௌத்தை அல்லாஹ் நல்ல ஒரு மௌத்தை நசீபாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். யா அல்லாஹ், நமக்கு சிறந்த மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், நம்மை சிறந்த முஸ்லிம்களாக வாழ வச்சிருக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்தின் முஸ்லிம்களுக்கு மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதராக நம்மை வாழ வச்சிருக்கியா அல்லாஹ். என்னை கொண்டு பல மக்களுக்கு பல விதமான பிரயோஜனங்களை உருவாக்கிறியா அல்லாஹ். உலகத்தில் பலருடைய ஹிதாயத்துக்கும் பலருடைய சந்தோஷத்துக்கும் என்னை காரணமாக ஆக்கி வைத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இரசி நமது பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், நமக்கு நேரான வழிகளை காட்டி தந்திரியா அல்லாஹ், சிறந்த மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், ஷஹாதத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், சுஜூதில் நமக்கு மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், லலால் மதீனத்தில் முனம்பராவில் நமது மௌத்தை ஆக்கி வைத்திருவாயாக அல்லாஹ், நமது பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், அவருடைய குற்றங்களை குறைகளை மன்னித்திரியா அல்லாஹ், அவருடைய நோய் நம்பங்களை குணப்படுத்திரியா அல்லாஹ், நமது குடும்பத்தார்கள் சகோதர சகோதரிகள் யா அல்லாஹ், உஸ்தாதுமார்கள் அனைத்து உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தல்வாயாக அல்லாஹ். இந்த துஆவை போன்ற மாபெரும் கிருப்பால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக அல்லாஹ். ஃபஆஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். For more lectures, visit slhub.com.